السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. அல்லாஹ் உடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களை இங்கு சுதந்திரமாக வாழ விட்டிருக்கிறார். நன்மைகள் செய்பவர்களுக்கு இங்கு உடனடியாக கூலிகள் வழங்கப்படுவதும் இல்லை. தவறுகள் செய்யக்கூடியவர்களுக்கு உடனடியாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தண்டனையை கொடுத்து விடுவதும் இல்லை. சிலர் நன்மைகள் செய்கிறார்கள், கஷ்டங்களில் வாழ்கிறார்கள். சிலர் வாழ்க்கை பூராவும் நிறைய பாவங்கள் செய்கிறார்கள், வெளிப்படையில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், வசதி வாய்ப்புடன் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இங்கு யாருக்கும் எந்த வகையான கூலியையும் கொடுத்து விடுவதில்லை. கூலி கொடுப்பதற்கு என்று அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். யவ்முத்தீன், நியாய தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள் என்று குர்ஆன் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது. கியாமத்துடைய நாளில் தான் ஒவ்வொருவருடைய நன்மைக்கும் உரிய உண்மையான கூலியை அல்லாஹு தஆலா கொடுப்பான். பாவங்கள் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை வழங்கப்படக்கூடிய இடம் அது கியாமத்துடைய நாள். இதுதான் அல்லாஹுடைய நியதி. அல்லாஹு தஆலா இப்படித்தான் செய்வான். அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில நன்மைகளுக்கு அல்லாஹு தஆலா ஆகிரத்தில் கூலி கொடுப்பதுடன் உலகத்திலும் அதற்கு கூலி கொடுக்கிறான். அவ்வளவு பெரிய நன்மைகள் அவை. சில பாவங்கள், சில பாவங்களை மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை அல்லாஹு தஆலா ஆகிரத்தில் கொடுப்பதுடன் உலகத்திலும் கொடுத்து விடுகிறான். அவ்வளவு மோசமான பாவங்கள் அவை. அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை உலகத்திலேயே அந்த மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இரண்டு பாவங்களை ஒரு ஹதீஸில் நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள். சொன்னார்கள், அந்த இரண்டு பாவங்களையும் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையை ஆகரத்தில் வைப்பதுடன் உலகத்திலேயே கொடுத்து விடுகிறான். முதலாவது பாவம் பெற்றோர்களை துன்புறுத்துவது, உகூகுல் வாலிதைன். சொல்லாலோ செயலாலோ பெற்றோர்களை ஒருவர் துன்புறுத்துகிறான் என்றால் அந்த மனிதனுக்கு உண்மையான தண்டனை மறுமையில் இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு மோசமான பாவம் என்றால், அல்லாஹு தஆலா யுஅஜ்ஜிலுல்லாஹு உகூபத்துஹு ஃபித்துன்யா, துன்யாவிலே அல்லாஹு தஆலா அவருக்கு அதனுடைய தண்டனையை கொடுக்கிறார். இரண்டாவது அநியாயம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இது மிக மோசமான பாவம். ஆகரத்தில் அநியாயத்துக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது. அல்-ظُلْمُ ظُلُمَاتٌ يَوْمَ الْقِيَامَةِ, அநியாயம் என்பது கியாமத்துடைய நாளில் எத்தனையோ பெரும் இருள்களுக்கு காரணமாக அமையும். அவ்வளவு பயங்கரமான தண்டனை மர்மையில் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயத்துக்குரிய தண்டனையை உலகத்திலும் கொடுக்கிறான். அநியாயம் செய்துவிட்டு நீண்ட காலம் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்கள் உலகத்துடைய சரித்திரத்தில் இல்லை. அநியாயங்கள் செய்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்த சரித்திரத்தை நாங்கள் காண முடியாது. சிலர் படக்கூடிய பாடு, அவர்களுடைய கஷ்டம், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த தண்டனைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அநியாயத்துக்குரிய தண்டனையை சுவைக்க வைக்காமல் அநியாயக்காரர்களை உலகத்தில் இருந்து கைப்பற்றுவதில்லை. சஹாபாக்களில் மிக தரமான மார்க்க அறிவுள்ள நல்ல பேணுதல் உள்ள சஹாபாக்களை தெரிவு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஊர்களுக்கு கவர்னர்களாக, பொறுப்பானவர்களாக, அமீர்களாக நியமித்து அனுப்புவார்கள். அவர்கள்தான் அங்கே போய் அந்த ஊருடைய ஆட்சியை செய்வார்கள். அந்த ஊர் மக்களுக்கு இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு செய்வார்கள் அவர்கள் தான். அவர்களுடைய ஜகாத்துகளுடைய பொறுப்பை அவர்கள் தான் ஏற்று செய்வார்கள். இப்படி சிறந்த சஹாபாக்களை பொறுப்பில் அமர்த்தி அவர்களை தலைவர்களாக ஆக்கி ஊர்களுக்கு அனுப்புவார்கள். அந்த ஊர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சில முக்கியமான புத்திமதிகளை, வழிகாட்டல்களை சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பார்கள். போகக்கூடிய அந்த தலைவர்களுக்கு, அந்த பொறுப்பானவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது, நீங்கள் அமீராக செல்லும் அந்த இடங்களில் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்து அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் உங்களுக்கு எதிராக அல்லாவிடத்தில் ஏதாவது துஆ செய்து விடுவதிலிருந்து மிக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்து அவருடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போகும், அவர் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வார் என்றிருந்தால் فإنه ليس بينه وبين الله حجاب, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்க மாட்டாது. அநியாயம் செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அவர் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அவர் கையை உயர்த்த தேவையில்லை, அவர் அழுது கேட்க வேண்டிய தேவையில்லை, சில பொழுது அவர் வார்த்தைகளால சொல்ல தேவையும் இல்லை. மனசால் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்து விட்டாலும் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அநியாயம் செய்யப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். காரணம், ஒரு உயிர் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலி இருக்கிறது, கவலை இருக்கிறது, அவனுக்கு வருத்தம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அநியாயம் ஒன்று செய்யப்படும் பொழுது அவன் படுகிற கவலை, அவன் படுகிற கஷ்டத்தை அல்லாஹு தஆலா அவனை விடவும் நன்கு அறிகிறான். உயிர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. உயிரை அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பு என்று கூட சொல்லவில்லை. என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மனிதருடன் சேர்ந்திருக்கிறது. ஒரு அநியாயம் செய்யப்படும் பொழுது உள்ளத்தில் வலிக்கிறது என்றால் அந்த ரூஹு கஷ்டப்படுகிறது, அந்த ரூஹுக்கு வலிக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கஷ்டத்துக்குரிய கூலியாகத்தான் அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். சில பொழுது நாம் பெரிய அளவில் நன்மைகள், நஃபலான வணக்கங்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாவங்களில் நாங்கள் ஒரு பொழுதும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதிலும் விசேஷமாக சமூகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், பலகீனர்கள்.
அவர்கள் சில பொழுது சிறுவர்களாக இருப்பார்கள், சில பொழுது உடலால் பணத்தால் அறிவால் படிப்பால் பலகீனர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அநியாயம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த அநியாயத்தை முறைப்பாடு செய்வதற்கு இடம் இருக்க மாட்டார். மிக பலகீனமானவர்கள், தெரியாதவர்கள், அவர்களுக்கு எங்கு போய் எதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்டவர்கள் கையேந்தும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த பதில் மிக வேகமாக வந்துவிடும். அது பல நாட்கள் எடுக்க மாட்டாது. அது மிக வேகமாக அல்லாஹ்வுடைய பதில் வருவதற்கு காரணமாக அமையும். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்பொழுதும் அநியாயங்கள் செய்துவிடக் கூடாது. ஒரு சஹாபி இருந்தார்கள், சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி, சமூகத்தில் மிக பெரும் கௌரவத்தை பெற்றிருந்தவர்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த சஹாபிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அவர்கள் நீதிமன்றம் போக வேண்டிய நிலை வந்தது. அந்த வழக்கை தொடர்ந்தவர் வேறு யாரும் அல்ல, அவர்களுடைய பக்கத்து வீட்டு பெண். வழக்கு என்னவென்றால், அந்த பெண் சொல்லி இருந்தால், இவர் எனக்கு சொந்தமான, அந்த பெண்ணுக்கு சொந்தமான காணியில் ஒரு பகுதியை இவர் பிடித்து வேலி அடித்திருக்கிறார், இவர் பிடித்திருக்கிறார், இதுதான் அந்த வழக்கு. அன்பான சகோதரர்களே, இவர்களுக்கு இவர்களுடைய பிரச்சனை, இவர்கள் உண்மையில் நிரபராதி, தவறு செய்யாதவர், ஆனால் அவரை நிரூபிப்பதற்கு அவர்களிடத்தில் வெளிப்படையில் ஆதாரங்கள் இருக்கவில்லை. நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அவர்களுக்கு மிக பெரும் அவமானமாக இருந்தது. அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை சுமத்தப்பட்டிருப்பது அவர்களுக்கு மிக பெரும் வேதனை அளித்தது. பிறருடைய காணிகளை, பிறருக்கு சொந்தமான இடங்களை, அவர்களுடைய கட்டடங்களை பிடித்துக் கொள்வது என்பது மார்க்கத்துடைய பார்வையில் பெரும் பாவங்களில் ஒன்று. அதற்கு அல்லாஹு தஆலா கியாமத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனையையும் அல்லாஹு தஆலா வித்தியாசமாக செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொருவருக்கு சொந்தமான காணியிலிருந்து அல்லது அவருக்கு சொந்தமான இடத்திலிருந்து யாராவது ஒருவர் ஒரு சான் அளவு பிடித்து கொண்டால், பெரிய அளவு அல்ல, ஒரு சான் அளவு பிடித்து கொண்டால், கியாமத்துடைய நாளில் அந்த இடத்தை, அந்த பிடித்திருக்கிற அந்த இடத்தை ஏழு பூமிகளையும் சேர்த்து தூக்கி எடுத்து மாலையாக ஆக்கி அவருடைய கழுத்தில் போடப்பட்டது என்று சொன்னார்கள். பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்க்கும் பொழுதே இவர் என்ன குற்றவாளி என்பதை புரிந்து கொள்வார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம். அன்பான சகோதரர்களே, இவர்கள் மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் சென்றார்கள். அந்த பெண் மிக பலமாக வாதாடினாள். இந்த சஹாபி அவர்களுக்கு ஆதாரங்கள் சொல்வதற்கு எதுவும் இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் உண்மையாளர் என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்திலேயே வைத்து மூன்று துஆக்கள் கேட்டார்கள். அல்லாஹும்மா இன் கானத் காதிபா ஃபஅம்மி பஸரஹா வஜ்அல் கப்ரஹா ஃபி அர்திஹா வபய்யின் லின்நாஸி அன்னி லம் அஸ்லிம்ஹா. யா அல்லாஹ், இந்த பெண் இன்று பொய் சொல்கிறாள் என்றிருந்தால் இவளுடைய பார்வையை போக்கிவிடு, குருடாக்கிவிடு, இவளுடைய காணியிலேயே இவளுடைய கபரை நீ ஆக்கிவிடு, நான் இவளுக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதற்குரிய ஆதாரத்தை நீ மக்களுக்கு தெளிவுபடுத்திவிடு என்று கேட்டார்கள். வழக்கு முடிந்து விட்டது. சில நாட்கள் போகவில்லை, அந்த பெண்ணுடைய பார்வை திடீரென்று போய்விட்டது. பார்வை போய் குருடாகிவிட்டால் ரிவாயத்தில் இருக்கிறது, அர்வா என்ற அந்த பெண் மதீனாவுடைய பாதைகளில் எல்லாம் நடமாடி திரிந்து கொண்டிருப்பால் அந்த நாட்களில் அவளுடைய வாயிலிருந்து தஸ்பீஹ் போல வரக்கூடிய வார்த்தை, அசாபத்னி தாவத்து சயீத், அசாபத்னி தாவத்து சயீத், சயீதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது, சயீதுடைய பதுவா எனக்கு பழித்து விட்டது என்று சொல்லி சொல்லி நடமாடி கொண்டிருப்பாள். மக்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவள்தான் அநியாயம் செய்தவள் என்பதை தெளிவுபடுத்தி விட்டான். அந்த சஹாபி எப்படி கேட்டார்களோ அப்படியே அல்லாஹ் செய்து கொடுத்தான். ஒரு மலை வந்தது, ஒரு பெரும் மதீனாவில் மழை பெய்தது. அந்த நாட்களில் மலையில் தண்ணீர் நிரம்பி அந்த வெள்ளம் அடித்து செல்லும் பொழுது அந்த காணிகளில் உள்ள மண்ணையும் சேர்த்து அடித்து செல்கிறது. மண்ணை அடித்து செல்லும் பொழுது அங்கே இந்த ரெண்டு காணிகளுக்கும் இடையில இருந்த அந்த கல்லுடைய அந்த அடையாளம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அந்த பெண் இவ்வளவு உற்சாகமாக அங்கே வாதாடினாள், ஆனால் இந்த சஹாபியுடைய காணியில் ஒரு பகுதியை அந்த பெண் பிடித்திருந்தாள். இவர்கள் அநியாயம் செய்திருக்கவில்லை, அவள்தான் அந்த குற்றத்தை செய்திருந்தாள். அதையும் அல்லாஹ் காட்டிவிட்டான். ஒரு நாள் தினம் வீட்டு காணியில் ஏதோ தேவைக்காக அவள் நடமாடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு கிணற்று குழியில் அவள் விழுந்து அங்கேயே அவள் மரணமாகி விடுகிறாள். அந்த குழியே அவளுக்கு கபராக மாறியது. மூன்று துவாக்கள் கேட்கிறார்கள், மூன்றையும் அல்லாஹு தஆலா அவர் கேட்டபடியே நிறைவேற்றி கொடுக்கிறான். அன்பான சகோதரர்களே, அநியாயம் செய்யப்படக்கூடிய அநீதியிலைக்கப்பட்ட பலகீனர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சக்தி இதுதான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலம் இதுதான். அல்லாஹ் அவர்களுடன் சேர்ந்து விடுகிறான். அவர்கள் கேட்டதை அல்லாஹு தஆலா அப்படியே நிறைவேற்றி கொடுத்து விடுகிறான். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் யாருக்கும் அநியாயங்கள் செய்துவிடக்கூடாது. சில பொழுது நாம் நல்ல இபாதத்துள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல பக்குவம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் மனிதர்களுடைய பொருள்களில் சிலருக்கு நாம் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். சொந்த சகோதரருக்கு போக வேண்டிய அனந்தர சொத்தை நாங்கள் கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் பல மனிதர்கள் உள்ளுக்குள்ளால் வருஷங்களாக எரிந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எனக்கு கிடைக்கல, இந்த காணியில எனக்கு பங்கு இருக்கிறது, இந்த கடையில் எனக்கு பங்கு இருக்கிறது, எனக்கு தரவில்லை. யார் தரவில்லை? என்னுடைய நானா எடுத்துக்கொண்டார், என்னுடைய சாச்சாரை வைத்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய தகப்பனுடன் பங்காளியாக இருந்தவர் எங்களுடைய சொத்துக்களை தர மறுக்கிறார். அன்பான சகோதரர்களே, இதுவெல்லாம் அநியாயம். சில பொழுது வார்த்தைகளால் அநியாயம் செய்து விடுகிறோம். ஒரு மனிதனுடைய மரியாதை புனிதமானது. காபாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மரியாதையை ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அந்த மானத்துக்கும் மரியாதைக்கும் அல்லாஹு தஆலா அந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். சில பொழுது வார்த்தைகளால் மக்களுடைய மரியாதைகளை மானங்களை கெடுத்து விடுகிறோம். எந்த விதமான அருகதையும் இல்லாமல் தகுதியும் இல்லாமல் அல்லாஹு தஆலா ஒரு பட்டத்தை, ஒரு பதவியை, ஒரு தலைமைத்துவத்தை ஒருவருக்கு கொடுக்கிறார். இவர் தனக்கு கீழ் உள்ளவர்களை நசுக்க ஆரம்பிக்கிறார். கண்டபடி அவர் பல விதத்திலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் அநியாயங்கள் செய்கிறார். தப்பியாவது அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு பதுவா வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? அன்பான சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பொழுது நாம் செய்கிற அநியாயம் மிகச்சிறிய ஒரு அநியாயமாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதர் நமக்கு எதிராக செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வித்தியாசத்தை பார்க்க மாட்டான். அநியாயம் என்றால் அதிலே சிறிதும் பெரிதுதான். அல்லாஹு தஆலா பார்ப்பதில்லை இவனுக்கு செய்யப்பட்ட அநியாயம் சின்னது, அதற்கு எதிராக அவன் இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறான் என்று பார்க்க மாட்டான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்க மாட்டாது. அவர் எதை கேட்டாலும் அவன் கொடுத்து விடுவான். நாம் ஜஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் பஜாருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மனிதனை கண்டேன். அவனுடைய ஒரு கை இருக்கவில்லை. அவன் மக்களை அழைத்து அழைத்து அவன் ஒரு அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அறிவிப்பை பார்த்தால் அது அபூர்வமானதாக இருந்தது. அவன் சொல்கிறான், என்னை கண்டவர்கள் யாருக்கும் அநியாயம் மட்டும் செய்துவிட வேண்டாம், என்னை பார்த்தவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் அநியாயம் மட்டும் யாருக்கும் செய்ய போக வேண்டாம் என்று இவர் சத்தமாக அறிவிப்பு செய்து கொண்டு அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் போய் கேட்டேன், உன்னுடைய இந்த அறிவிப்பு வித்தியாசமாக இருக்கிறது, ஏன் இந்த அறிவிப்பை நீ மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு திரிகிறாய்? அவர் சொன்னார், ஏன் கேட்கிறீர்கள்? இன்னஹா கிஸ்ஸத்துன் அஜீபா, அது ஒரு புதினமான சம்பவம். நான் ஒரு காலத்தில் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய சில நண்பர்களுடன் சேர்ந்து நானும் அநியாயம் செய்து வந்தேன். அவர் கெட்டவனாக இருந்தேன், மக்களை அடக்கி ஆள்பவனாக இருந்தேன். ஒரு நாள் நான் பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் மீன் பிடித்து கொண்டு கையில் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறான். அதை கண்டதும் எனக்கு மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. நான் அவரிடத்திலே போய் சொன்னேன், இந்த மீனை எனக்கு தா. அவர் சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த மீனை கொண்டு போய் நான் விற்க போகிறேன். வித்து எனக்கு கிடைக்கிற பணத்தை எடுத்துக் கொண்டு வந்து வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு சாமான்களை வாங்கி அதைத்தான் என்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நான் சாப்பிட கொடுக்க வேண்டும். இதை தவிர வேறு எனக்கு எதுவும் இல்லை, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு கோபம் வந்தது. அவரை ஒரு தள்ளு தள்ளி விட்டு கையில் இருந்த மீனை பறித்து எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நான் நடந்து செல்ல ஆரம்பித்தேன். கொஞ்ச தூரம் போயிருப்பேன், செத்தது போல இருந்த அந்த மீன் திடீர் என்று வாயை திறந்து என்னுடைய ஒரு பெருவிரலை கடித்து விட்டது. எப்படியோ வீட்டுக்கு சென்றேன். அன்று இரவு கடும் வலி, கைகளில் வந்த வலி என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதிகாலையில் ஒரு வைத்தியரிடத்திலே சென்றேன். அவரிடத்தில் சென்று நான் என்னுடைய அந்த காயத்தை காண்பித்தேன். அவர் பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார், இன்னஹா பத்து ஆகிலா, ஆகிலா என்ற ஒரு நோய் இருக்கிறது, அது ஒரு உறுப்புக்கு வந்தால் அடுத்த உறுப்புக்கு தாவும். இப்படியே மிக வேகமாக உறுப்புகளை தாவி தாவி உடலுக்குள் பரவக்கூடிய நோய். அவர் சொன்னார், இது ஆக்கிலா என்ற அந்த நோயுடைய ஆரம்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வலி இல்லை, இப்பொழுது வேறு வலி இல்லை, உங்களுடைய பெருவிரலை வெட்ட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த பகுதிக்கும் ஆபத்து. சரி என்று சொல்லி என்னுடைய அன்றைய தினம் என்னுடைய பெருவிரல் வெட்டப்பட்டது. கொஞ்ச நாட்கள் போகவில்லை, மீண்டும் வலி ஆரம்பமாகிவிட்டது. கடும் வருத்தம். மீண்டும் வைத்தியரிடத்திலே சென்றேன். அவர் சோதனை செய்துவிட்டு உங்களுடைய மணிக்கட்டால் வெட்ட வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய மணிக்கட்டால் வெட்டப்பட்டது. சில நாட்கள் போகவில்லை, மீண்டும் வலி ஆரம்பம், மீண்டும் வருத்தம் ஆரம்பம். மீண்டும் சென்றேன். சொன்னார், வேறு வலி இல்லை, உங்களுடைய முழங்கையால் உங்களுடைய கையை வெட்ட வேண்டும். முழங்கையும் வெட்டப்பட்டது. சில நாட்கள் சென்றிருக்கும், மீண்டும் வருத்தம் ஆரம்பமானது. திரும்ப போக உங்களுடைய முழு கையையும் வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். முழு கையும் வெட்டப்பட்டது. அந்த கடைசியாக வெட்டப்பட்ட அந்த நாட்களில் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன நடக்கிறது, என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது? நான் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து விவரத்தை சொன்னேன். அந்த மனிதர் சொன்னார், நீ ஆரம்பத்திலேயே ஒரு காரியத்தை செய்திருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டாது. மீன் கடித்த அந்த நேரத்திலேயே நீ அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டாது. இப்பொழுதாவது அதை செய்துவிடு என்று சொன்னார். அவரை எங்கு தேட, அவர் எங்கு இருக்கிறார், யார் எதுவும் தெரியவில்லை. ஆனாலும் எப்படியாவது தேடி பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஊர் ஊராக சென்றேன். எப்படியோ அறிவிப்பு செய்து 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 அந்த மனிதரை கண்டுபிடித்து விட்டேன். அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய காலில் விழுந்து காலை முத்தமிட்டேன். முத்தமிட்டு விட்டு நான் சொன்னேன், நான் செஞ்ச தவறு அல்லாஹ்வுக்காக நீ மன்னித்து விட வேண்டும். அவர் சொன்னார், நீ யார், நீ என்ன தவறு செய்தாய், எதற்காக மன்னிப்பு கேட்கிறாய்? அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. நான் சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தேன். அப்பொழுது அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. அவர் சொன்னார், உன்னுடைய பரிதாப நிலையை பார்க்கும் பொழுது என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் அந்த மனிதரிடத்தில் கேட்டேன், நான் அன்று உங்களுடைய அந்த மீனை பறித்து எடுத்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது எனக்காக பதுவா செய்தீர்களா? அவர் சொன்னார், ஆம், நான் ஒரே ஒரு பதுவா செய்வேன். அது என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், யா அல்லாஹ், இன்று அந்த மனிதனுக்கு நீ சக்தியை கொடுத்திருக்கிறாய், என்னை பலகீனனாக வைத்திருக்கிறாய், என்னுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவர் தன்னுடைய சக்தியை என்னில் காட்டிவிட்டார். உனக்கு சக்தி இருக்கிறது, இந்த மனிதன் உனக்கு முன்னால் பலகீனமானவன், இந்த மனிதனுடைய விஷயத்தில் உன்னுடைய சக்தியை எனக்கு காட்டிவிடு. இவ்வளவுதான் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய சக்தியை காட்டிவிட்டான். மீன் அதனுடைய பெருமதி என்ன, ஒரு கையுடைய பெருமதி என்ன? அல்லாஹு தாலா அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அளவை பார்ப்பதில்லை. அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் யாருக்கும் அநியாயங்கள் செய்துவிடக் கூடாது. பொதுவாக மனிதனிடத்தில் ஒரு தன்மை இருக்கிறது, தனக்கு கீழால் ஒரு நாலு பேர் இருந்தால் தனக்கு மேலுள்ளவர்களை எல்லாம் மறந்து விடுகிறான். தன்னை ஒரு அதிகாரியாக, தன்னுடைய தன்னை ஒரு தலைவனாக, தன்னை ஒரு அதிபராக அவன் பார்க்கிறான். தனக்கு மேலால் உள்ளவர்களை மறந்து விடுகிறான். பிறகு அவர்களை நசுக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஒரு முறை இருக்கிறது. தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கு ஒருவர் அநியாயம் செய்து அவர்களை நசுக்கும் பொழுது மேலுள்ளவர்களை அல்லாஹ் அவன் மீது சாட்டி விடுகிறான். தனக்கு கீழால் வேலை செய்கிற நாலு வேலையாட்களை தான் இவர் நசுக்குவார். இவருக்கு மேலால் ஒரு அதிகாரியை அல்லாஹு தாலா சாட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நிர்வாகம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். யுதப்பிருல் அம்ர், அல்லாஹு தாலா அவன் காரியங்களை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டும், அநியாயம் செய்தவர்களை தண்டித்துக் கொண்டும், பெற்றோர்களுக்கு கொடுமை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தண்டித்துக் கொண்டும், சிலருக்கு கூலி கொடுத்துக் கொண்டும் என்று அல்லாஹு தாலா நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு நிர்வாகத்தை உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அது மிக அதிசயமானது. நாம் இன்று ஒருவருக்கு அநியாயம் செய்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா நம்மை நசுக்குவதற்கு நமக்கு மேலால் ஒருவனை சாட்டி விடுகிறான். நாம் சில பொழுது யோசிக்கிறோம், நான் தொழுகையில் பக்குவமாக இருக்கிறேன், நான் ஜகாத் கொடுப்பதில் குறைபாடு செய்வதில்லை, நான் பாவங்கள் செய்வதில்லை, அப்படி இருந்தும் இந்த பிரச்சனைகள் இந்த கஷ்டங்கள் என்னையே தேடி தேடி வருகின்றன, ஏன் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, மறந்துவிடக் கூடாது, நாம் செய்த ஒரு அநியாயத்துக்காக ஒருவன் செய்த பதுவாவாக கூட அதனுடைய காரணம் இருக்கலாம். ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன, ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். சில பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மால் அநியாயம் செய்யப்பட்ட ஒருவன் நமக்கு எதிராக கையை ஏந்தி இருப்பான். ஏசுவதற்கு தகுதி இல்லாமல் ஒருவரை நாங்கள் ஏசி இருப்போம், அடிபடுவதற்கு தகுதி இல்லாமல் ஒருவரை நாங்கள் அடித்திருப்போம், ஒருவனுக்கு சொந்தமான பணத்தை நாங்கள் கொடுத்திருக்க மாட்டோம், கூலியை கொடுத்திருக்க மாட்டோம். வேலை செய்தவனுக்கு அவன் ஏதாவது அல்லாஹ்விடத்திலே சொல்லி இருப்பான். சில பொழுது அவன் செய்த அந்த பதுவா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரும் கஷ்டங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கலாம். நாம் பொதுவாக நம்முடைய அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை உலகத்துடைய அரசாங்கத்துடைய நிர்வாகத்துடன் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். பாதையில் நாங்கள் வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று வைப்போம். நாம் பயப்படுகிறோம், முன்னால இருக்கிற போலீஸ்காரர் என்னை பிடித்து எழுதி விடுவாரோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். தவறு செய்தோம், முன்னால் உள்ளவர் கண்டுகொள்ளவில்லை, நாங்கள் பிடிபடவில்லை என்றால் அந்த இடத்தை தாண்டி சென்று நாம் சந்தோஷப்படுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் தப்பிட்டேன், இதுக்கு பின்னால் அவர் என்னை பிடிக்க போவதில்லை என்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தையும் சில பொழுது நாங்கள் இந்த உலகத்துடைய இந்த அரசாங்க நிர்வாகங்களுடன் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். ஒரு தவறு செய்துவிட்டால், ஒரு அநியாயத்தை செய்துவிட்டால் அன்றைய தினம் பயப்படுகிறோம். முதல் நாள் கடும் பயம், தவறு செய்து விட்டேன், என்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியாது, அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, வீட்டுக்கு போகும் பொழுதும் பயம், அங்கு என்ன நடந்திருக்குமோ. இரண்டு நாள் பயம், மூன்று நாள் பயம், ஒரு வாரம் பயம், இரண்டு வாரம் ஆகிறது, மூன்று வாரங்கள் ஆகின்றன. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போய்விடுகிறது. நாம நினைக்கிறோம் தப்பி விட்டோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா உலகத்திலே செய்கிற இந்த நிர்வாகம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, அரசன் அன்று பிடிப்பான், ஆண்டவன் நின்று பிடிப்பான். அரசர்கள் குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது அன்றைய தினம் குற்றம் செய்தவுடனே பிடித்து தண்டனை கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் அப்படி இல்லை. அவன் காலம் கொடுக்கிறான், தவணை கொடுக்கிறான். யாரை எந்த நேரத்தில் பிடிக்க வேண்டும், யாரை எப்பொழுது தண்டிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அதற்கேற்ற விதத்தில் நிதானமாகத்தான் அவனுடைய செயல்பாடுகள் அமையும். ஒரு கிதாப் இருக்கிறது, அதாலத்துஸ் ஸமா, வானலோகத்தின் நீதிமன்றம். அந்த கிதாபுக்கு பெயர் மஹ்மூத் ஷீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அந்த ஆலிம் அவர்கள் அந்த கிதாபில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அநியாயக்காரர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை உடனடியாக கொடுப்பதில்லை. அல்லாஹ் தவணை கொடுக்கிறான். அல்லாஹுக்கு அல்லாஹ் அவசரப்படுவதில்லை மனிதர்களை போல. சொல்கிறார், பாக்தாத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஊரில் நல்ல பிரசித்தமானவர், நல்ல பேர் போனவர், நல்ல மனிதர் என்று அறிமுகமானவர். அவருடைய தொழில், அவர் ஒரு இறைச்சி வியாபாரி. அவருடைய வழக்கம் அதிகாலையில போய் ஆடுகளை அறுத்து விட்டு இருளில் அந்த சுபகுக்கு முன்னாலே போய் ஆடுகளை அறுத்து வைத்து விட்டு திரும்பி வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய எல்லா கடமைகளையும் முடித்துக் கொண்டு சுபகுக்கு பின்னால் மீண்டும் போய் அவர் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிப்பார். இதுதான் இவருடைய நாளாந்த முறையாக இருந்தது. ஒரு நாள் அதிகாலையில் போய் அந்த ஆடுகளை அறுத்து விட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு உடம்பில் அந்த உடுப்பெல்லாம் ரத்தம் பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இடையில் பாதையில் திடீரென்று ஒரு ஆபத்தான சத்தம் கேட்டது. ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்தது. சத்தம் வந்த திசையை நோக்கி போனார். போய் பார்க்கிறார், அங்கே ஒரு மனிதர் கத்தியால் குத்தப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறார், உயிருடன் போராடி கொண்டிருக்கிறார். இவருக்கு பரிதாபம் ஏற்பட்டது. பாவம், யாரோ அநியாயம் செய்யப்பட்டு குத்தப்பட்டிருக்கிறார். உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மெதுவாக குனிந்து பார்க்கிறார். குத்தப்பட்ட அந்த கத்தி அப்படியே அவருடைய நெஞ்சில் இருக்கிறது. மெதுவாக அந்த கத்தியை கலட்டி எடுத்தார். பிறகு இப்படியே மடியில் கொஞ்ச நேரம் வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அந்த நேரத்திலேயே அந்த மனிதனுடைய உயிர் இவருடைய மடியில் போய்விட்டது. ஜனாசாவை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். பொழுதும் விடிந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ இருந்த ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டு வந்தார்கள். வந்தவர்கள் இவரை பிடித்துக் கொண்டார்கள். எங்களுடைய ஆள், இவனை நீதான் கொலை செய்திருக்கிறாய். இவர் எவ்வளவு நியாயங்கள் சொல்லி பார்த்தார். நான் அப்படி செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை, நான் இவன் தான், இன்னார்தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், உன்னுடைய கையில் கத்தி இருக்கிறது, உடுப்பெல்லாம் ரத்தம் பட்டிருக்கிறது, நாங்கள் இதைவிட பெரிய ஆதாரம் நமக்கு என்ன தேவை இருக்கிறது, நீதான் கொலைகாரன் என்று இவரை பிடித்துக் கொண்டு போய் அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்து விடுகிறார்கள். விசாரணை நடக்கிறது. இவருக்கு நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்கவில்லை. வெளிப்படையான அடையாளங்கள் இவருக்கு எதிராக இருந்தது. எப்படியோ இவர் கொலை செய்யப்பட வேண்டும், பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று இவருக்கு தீர்ப்பு முடிவாகிறது. குறிப்பிட்ட ஒரு நாள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த நாளில் இவர் மைதானத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார். இவர் கொலை செய்யப்பட போகிறார். ஊரெல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் இவரை நம்பி இருந்தார்கள். எல்லோருக்கும் இவரை தெரியும், இவர் நல்லவர் என்று தெரியும். ஊர் மக்கள், குடும்பம் எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இந்த மனிதர் மைதானத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு உண்மையை நான் இவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்திலும் அந்த உண்மையை நான் மறைக்க கூடாது. என்னுடைய கடைசி நேரம் சொன்னார் என்னுடைய ஊர் மக்களே, குடும்பத்தினரே, நீங்கள் யாரும் என்னுடைய மரணத்துக்காக, என்னுடைய கொலைக்காக நீங்கள் அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் இன்று கொலை செய்யப்பட போகிறேன் என்றால் நான் செய்யாத தவறுக்காக கொலை செய்யப்படவில்லை. மக்களுக்கு ஆச்சரியம், செய்யாத தவறுக்காக கொலை செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படி என்ன நடந்தது? அவர் சொன்னார், நான் செய்த தவறுக்காகத்தான் இன்று எனக்கு தண்டனை கிடைக்கிறது. இன்றிலிருந்து 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் நான் இந்த தொழில் செய்யவில்லை. நான் செய்த தொழில், நான் ஒரு படகோட்டியாக இருந்தேன். தண்ணீருக்கு இந்த பக்கத்தில் இருந்து என்னுடைய போட், என்னுடைய படகில் மக்களை ஏற்றிக் கொண்டு அந்த பக்கமாக கொண்டு போவேன், அவர்களை மீண்டும் இங்கு அழைத்து வருவேன். இதுதான் என்னுடைய தொழில். ஒரு நாள் நான் அந்த கரையோரத்திலே உட்கார்ந்திருந்தேன். 2 பெண்கள் வந்தார்கள். ஒரு வயோதிப பெண்ணும் அவருடைய மகளும் அங்கே வந்தார்கள். என்னிடத்தில் விலை பேசினார்கள். சரி என்று சொன்னேன். அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த கரைக்கு கொண்டு சென்று விட்டேன். மாலை நேரம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அவர்களை ஏற்றிக்கொண்டு இந்த கரைக்கு வந்தேன். தொடராக சில நாட்கள் அவர்கள் என்னுடைய படகில் வந்தார்கள். இந்த நாட்களில் அந்த வாலிப பெண்ணை நான் அவதானிக்க ஆரம்பித்தேன். அவளுடைய முகத்தில் இருந்த அழகு, குற்றம் தவறு தெரியாத அந்த முகம், அவளுடைய அடக்கம், இதை பார்த்ததும் அவள் மீது எனக்கு அன்பு வந்துவிட்டது. அந்த அன்பு வளர்ந்து 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 அவளை நான் அவளை நேசிக்க ஆரம்பித்தேன். அவளும் அதை கண்டுகொண்டாள். பிறகு வேறு வழி இல்லை, அவளை அடைய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் நான் அவர்களுடைய வீட்டை தேடி போய் அந்த பெண்ணை முடித்து தருமாறு பெண் கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்தார்கள், என்னுடைய தோற்றத்தை பார்த்தார்கள், தொழிலை பார்த்தார்கள், மறுத்து விட்டார்கள். உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஏற்பட்டது கை சேதம், எனக்கு உலகமே புரியவில்லை, எனக்கு பெரும் கவலை ஏற்பட்டது, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்றிலிருந்து அவர்கள் என்னுடைய படகுக்கு வருவதையும் நிறுத்திக் கொண்டார்கள், அவர்கள் வரவே இல்லை. நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மறக்க ஆரம்பித்தேன். 3 வருஷங்கள் கழிந்திருக்கும். 3 வருஷங்களுக்கு பின்னால் ஒரு நாள் கரையோரத்தில் இருந்து கொண்டு யாரும் வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பெண் கையில் குழந்தையை எடுத்துக் கொண்டு வந்தாள். அந்த பக்கம் போவதற்கு விலை பேசினால் நான் விலை பேசி முடித்து சரி என்று சொல்லி அவளை ஏற்றி கொண்டேன். கொஞ்ச தூரம் போயிருப்பேன், நான் அந்த பெண்ணை அவதானித்தேன். ஆச்சரியம், இந்த பெண்ணுக்கு நான் ஆசைப்பட்டேனோ அதே பெண் ஒரு குழந்தையுடன் வந்திருக்கிறாள். இப்பொழுது எனக்குள்ள இருந்த அந்த ஷைத்தான் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்தான். இவளை அடைந்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவளை பார்த்து பேசினேன், ஞாபகம் இருக்கிறதா என்னை? அவள் என்னை பார்த்தாள். பார்த்துவிட்டு சொன்னால், ஆம் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அவள் அமைதியாக பேசினாள், நான் இப்பொழுது திருமணம் முடித்து விட்டேன், எனக்கு குழந்தையும் கிடைத்து விட்டது, தயவு செய்து என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அந்த பெண் சொல்ல, என்னுடைய அந்த ஷைத்தான் என்னை விடவில்லை. நான் சொன்னேன், நீ என்னுடைய ஆசையை இங்கு பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். அவள் எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி மன்னிப்பு கேட்டாள், ஆனால் நான் விட்டபாடில்லை. கடைசியாக என்னுடன் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தால் வழி இல்லாமல் அவருடைய கையில இருந்த அந்த குழந்தையை நான் பறித்து எடுத்தேன். அதை கழுத்து வரைக்கும் தண்ணீருக்குள் போட்டேன். இப்பொழுது முடிவடி, நீ உனக்கு குழந்தை வேண்டுமா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறாயா என்று சொல்ல, அவள் விடாப்பிடியாக இருந்தால் அந்த குழந்தையை அப்படியே தலையையும் தண்ணீருக்குள் போட்டு துடிக்க துடிக்க கொலை செய்தேன். அந்த குழந்தை கொலை செய்யப்படுவதை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ரோஷம் வந்துவிட்டது. அவரை எழுந்தால் என்னுடன் சண்டை செய்ய ஆரம்பித்தால் என்னை தண்ணீருக்குள் தள்ளிவிட போனாள். நான் அவளை பிடித்து, அவளுடைய முடியால் பிடித்து அவளை தண்ணீருக்குள் தள்ளி அவளையும் கொன்றுவிட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய ஊர் மக்களே, குடும்பத்தினரே, அன்று செய்த அந்த தவறுக்குரிய தண்டனையே தான் நான் இன்று அனுபவிக்கப் போகிறேன். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, இதுதான் வானலோகத்துடைய நீதிமன்றம். நாம தவறு செய்திருக்கலாம் 20 வருஷங்களுக்கு முன்னால். நாம் எல்லாம் நினைக்கிறோம் இப்பொழுது அதற்குரிய தண்டனை வரவில்லை, அதனால் அது மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டது, அதற்குரிய தண்டனை வரமாட்டாது என்று நாம் நினைக்கிறோம். வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தவறுகளையும் அநியாயங்களையும் மீட்டி பார்க்க வேண்டும். ஆசைப்பட்ட ஒரு மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக சில பொழுது சிலர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார்கள். அங்கே பெற்றோர்களை துன்புறுத்துவதும் இருக்கிறது, அநியாயமும் இருக்கிறது. தண்டனை எவ்வளவு பலமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய ஒரு மனைவியையும் தன்னுடைய குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெற்றோர்களை துன்புறுத்தியவர்கள், வீட்டுக்கு வெளியில் அனுப்பியவர்கள், அவர்களுடன் கடினமாக பேசியவர்கள், இந்த அநியாயங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும். தான் ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக திருமணத்துக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு எத்தனையோ வகையில் அநியாயம் செய்தவர்கள் இருப்பார்கள், அவர்களை பயமுறுத்தி இருப்போம். பிறகு எப்படியோ திருமணம் செய்து விட்டோம், சுல்ஹு நடந்து விட்டது, சேர்ந்து விட்டோம் குடும்பத்துடன். நாம நினைக்கிறோம் நாம் செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் அப்படியே முடிந்து விட்டது. அந்த காலங்களில் வியாபாரங்கள் செய்யும் பொழுது நாங்கள் சிலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்திருக்க மாட்டோம். நம்மிடத்தில் வேலை செய்தவர்கள் ஏதோ தவறு நடந்து அவர்கள் போகும் பொழுது, விலகி செல்லும் பொழுது கோபப்பட்டு அவர்களுடைய கூலிகளை நாங்கள் கொடுத்திருக்க மாட்டோம். மனசுக்குள்ளால் வருந்தி கொண்டு அவர்கள் போயிருப்பார்கள். இதுக்கு போய் நான் வாதிடுறதா, சண்டை பிடிக்கிறதா என்று சொல்லி அவர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு போயிருப்பார்கள். அல்லாஹ்வை சமாளிக்க முடியாது. நாம் கோபம் வந்த நேரத்தில் யாரையும் அடித்திருக்கலாம். நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை தந்து நாலு பேருக்கு முதலாளியாக, ஆறு பேருக்கு தலைவராக, பத்து மாணவர்களுக்கு நம்மை ஒரு ஆசிரியராக, ஒரு மனைவிக்கு கணவனாக, நாலு குழந்தைகளுக்கு தகப்பனாக அல்லாஹ் ஆகியிருந்தால் நாம் நினைக்கிறோம் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எதையும் செய்யலாம் என்ற அந்த எண்ணத்தில் நாங்கள் கோபங்களை வெளிப்படுத்தி இருப்போம். அன்பான சகோதரர்களே, இதுவெல்லாம் அநியாயம். நம்முடன் அன்புள்ளவர்கள் தான், ஆனால் அநியாயம் செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதுவும் கேட்டிருந்தால் நிச்சயமாக அது அவர்கள் கேட்டதை நிறைவேறும். நமக்கு வேறு வழி இல்லை. யாருக்கும் வாழ்க்கையில் அநியாயங்கள் செய்திருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய கால்களை பிடித்துதான் நாங்கள் மன்னிப்பு பெற வேண்டும் என்றிருந்தால், கால்களை பிடித்தாவது மன்னிப்பு கேட்டு உலகத்திலேயே நாங்கள் மன்னிப்பை வாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை நமக்கு பெரிசாகிவிடும். உலகத்தில் தப்ப முடியாது என்றால் ஆகரத்தில் எங்கே நாங்கள் தப்ப போகிறோம்? ஆகவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருந்தால் நாம் மௌத்துக்கு முன்னால் அந்த மக்களை நாடி சென்று மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பெரும் பாவங்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, செய்த பாவங்களுக்குரிய தௌபாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் நமக்கு நசீபாக்குவானா? யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிம்களை மன்னிப்பாயா. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.